கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். நம்முடைய சகோதரர் அவர்கள் கூறியது போன்று இந்த நிகழ்ச்சி மார்க்க கல்வியை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் உங்களுக்கு ஆற்றப்படுகிறதே தவிர தனி மனித விமர்சனம் என்பது அறவே நோக்கமல்ல. இது அல்லாஹுடைய புத்தகம். அல்லாஹு தஆலா இதை எப்படி இறக்கினானோ, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்படி நமக்கு போதித்தார்களோ, நபியினுடைய தோழர்கள் இதை எப்படி விளங்கி அல்லாஹுடைய அன்பை அருளை பெற்றார்களோ, அந்த வழியிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இடையிலே ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு, சிந்தனைகளில் ஏற்படக்கூடிய தவறுகளுக்கு நாம் அடிமையாகிவிடக்கூடாது. காரணம், காலம் புதிது புதிதாக தோன்றி வர வர பல சிந்தனையுடையவர்கள் வருவார்கள். இவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டவையா என்பதற்கு எந்த விதமான அங்கீகாரமும் கிடையாது. ஆனால் இந்த குர்ஆன் இறக்கப்படும் போது தோழர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யார் இருந்தார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் புறத்திலிருந்து இந்த வேதத்திலேயே அங்கீகாரம் கொடுத்து விட்டான், இவர்கள் வெற்றியாளர்கள் என்பதாக. ஆகவே அவர்கள் எந்த வழியில் இந்த குர்ஆனை அணுகினார்களோ, எந்த கருத்துக்களை இந்த குர்ஆனுக்கு விளக்க உரையாக சொன்னார்களோ, அதை மட்டும்தான் நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர, புதிது புதிதாக தோன்றக்கூடிய சிந்தனைவாதிகளின் சிந்தனைகளை எல்லாம் இந்த குர்ஆனுக்கு விளக்க உரையாக நாம் கூற முடியாது. இதிலே அறிவியல் சம்பந்தப்பட்ட பல வசனங்கள் இருக்கின்றன. அந்த வசனங்களை காலத்திற்கு ஏற்ப ஆய்வு செய்யும் பொழுது அதனுடைய விளக்கங்களை அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் மறைவான விஷயங்கள் சம்பந்தப்பட்ட வசனங்களோ, அல்லது இஸ்லாமிய அடிப்படைகள் ஷரியா சம்பந்தப்பட்ட வசனங்களோ, இந்த வசனங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் எப்படி அறிந்தார்களோ, புரிந்தார்களோ, விளக்கம் கூறினார்களோ, அந்த முறையில் தான் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், நாமும் விளக்கம் கூற வேண்டும். இதற்கு மாற்றமாக விளங்குவதோ, அறிந்து கொள்வதோ, புரிந்து கொள்வதோ, விளக்கம் கூறுவதோ கூடாது. இதனுடைய விவரங்களை சென்ற நம்முடைய அமர்விலே பார்த்தோம். இப்போது மூன் பப்ளிகேஷன் இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தர்ஜுமாவிலே, அந்த தர்ஜுமாவை தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கும் பல குறிப்புகளிலே, குர்ஆனுக்கும் அதுபோன்று நபி வழிக்கும் சஹாபாக்களுடைய சீரிய சிந்தனைகளுக்கும் முரணாக எப்பேற்பட்ட கருத்துக்கள் பதிவாக இருக்கின்றன. இவற்றை நாம் அடையாளம் கண்டுகொண்டு இவற்றிலிருந்து நாம் எப்படி நம்முடைய சிந்தனைகளை பாதுகாத்துக் கொள்வது, இதுதான் இன்றைய நம்முடைய அமர்வினுடைய நோக்கம். இந்த அமர்விலே இரண்டு விஷயங்களை பற்றி நாம் அலசரிக்கிறோம். அதிலே முதலாவதாக அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பல அத்தியாயங்களை ஆரம்பம் செய்யும் போது சில எழுத்துக்களை மட்டும் கூறுவார். உதாரணமாக இரண்டாவது அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் போது அலிஃப் லாம் மீம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதுபோன்று மூன்றாவது அத்தியாயத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கும் போதும் அலிஃப் லாம் மீம் என்று கூறுகிறான். அது மட்டுமல்லாமல் சூரா யூசுஃபை ஆரம்பிக்கும் போது அலிஃப் லாம் ரா என்று கூறுகிறான். சூரா மரியமை ஆரம்பிக்கும் போது காஃப் ஹா யா ஐன் மீம் சாத் என்று ஆரம்பிக்கிறான். சூரா ஆராஃபை ஆரம்பிக்கும் போது அலிஃப் லாம் மீம் சாத் என்று ஆரம்பிக்கிறான். சூரா அல் கலமை ஆரம்பிக்கும் போது நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் என்று ஆரம்பிக்கிறான். இப்படி அநேக சூராக்களை நீங்கள் பார்க்கலாம். இப்போது என்ன பிரச்சனை, இதிலே என்ன செய்தி? அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை சிந்தித்து உணர்வதற்காக இறக்கியிருக்கிறான். நம்மை பல வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிக்கின்றான். அல்லாஹுடைய சோதனை பல வகையாக இருக்கிறது. ஒன்று, நமக்கு கொடுத்த அறிவை நாம் பயன்படுத்துகிறோமா, அதை சிந்தனையில் செலுத்துகிறோமா என்றும் அல்லாஹ் சோதிக்கின்றான். சில விஷயங்களை பொறுத்தவரை அப்படியே நம்பிக்கை கொள்கிறோமா, அப்படியே ஏற்றுக்கொள்கிறோமா, அதிலே விதண்டாவாதம் செய்யாமல் இருக்கிறோமா என்றும் அல்லாஹ் சோதிக்கின்றான். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பல விஷயங்களை நமக்கு சொல்கின்றான். குர்ஆனிலே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இந்த இரண்டில் ஒரு வகையைச் சேர்ந்ததாக இருக்கும். ஒன்று, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிந்திக்க சொல்லுவான், ஆழமாக அதனுடைய கருத்துக்களை தேட சொல்லுவான். இரண்டாவது சில விஷயங்கள் இருக்கும், அவற்றை நாம் அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹுடைய கை அவர்களது கைகளுக்கு மேலே இருக்கின்றன. அல்லாஹ் கூறுகிறான், பல் யதாஹுமா புஸூதானி, அவனுடைய இரண்டு கரங்களும் விரிந்தே இருக்கின்றன. இந்த வசனங்கள், இன்னும் இது போன்ற வசனங்களை அல்லாஹ் எப்படி கூறியிருக்கிறானோ அப்படியே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹுவிற்கு கை இருக்கிறது என்று சொன்னால் அந்த கை நம்முடைய கையை போன்று இருக்குமா, எப்படி இருக்கும், எவ்வளவு நீளத்திற்கு இருக்கும், அதனுடைய அமைப்பு என்ன, விவரம் என்ன என்று நாம் சிந்திக்க கூடாது. இந்த இடத்தில் நம்முடைய சிந்தனையை நிறுத்திவிட்டு ஈமான் நம்பிக்கையை நாம் வர வைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். பல வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு முகம் இருப்பதாக சொல்லுகின்றான். அல்லாஹுவிற்கு வஜ்ஹ் என்று அல்லாஹ் எப்படி கூறியிருக்கிறானோ அந்த முகம் இருக்கிறது, அதை பற்றி உண்டான விவரங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. மறுமையில் எப்போது நாம் அல்லாஹுவை பார்க்கிறோமோ அப்போது நாம் தெரிந்து கொள்வோம். இப்போது அலிஃப் லாம் மீம் என்று அல்லாஹ் கூறுகிறானே, இது போன்ற எழுத்துக்களை அல்லாஹ் கூறுகிறானே, இந்த எழுத்துக்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து அல்லது சஹாபாக்களின் புறத்திலிருந்து அவர்களுடைய மாணவர்களாகிய தாபிஈன்கள் புறத்திலிருந்து ஏதாவது விளக்கங்கள் இருக்கின்றனவா? குர்ஆனை நாம் விரிவுரை செய்வதாக இருந்தால், விளக்கம் செய்வதாக இருந்தால், அதற்கு முதலாவதாக நாம் எங்கே செல்ல வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புறத்திலிருந்து இதற்கு என்ன சொல்லப்படுகிறது? அவர்கள் மீது இறக்கப்பட்ட குர்ஆன் இது, அவர்களுடைய தோழர்களுக்கு ஓதி காண்பித்தார்கள், இந்த தோழர்கள் இந்த வசனங்களை எப்படி புரிந்து கொண்டார்கள்? இப்போது இந்த தர்ஜுமாவிலே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், திருக்குறானின் சில அத்தியாயங்களின் துவக்கத்தில் தனித்தனி எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். தனித்தனி எழுத்துக்களுக்கு எந்த மொழியிலும் பொருள் செய்ய முடியாது என்பதை நாம் அறிவோம். உதாரணமாக சன், எஸ் யூ என் என சேர்த்து கூறினால் இதற்கு பொருள் கூறலாம். ஆனால் எஸ் புல் ஸ்டாப், யூ புல் ஸ்டாப், என் புல் ஸ்டாப் என தனித்தனியாக கூறினால் மூன்று எழுத்துக்களை கூறியுள்ளோம் என்பதை தவிர இதற்கு எந்த அர்த்தமும் இருக்க முடியாது. இதுபோலவே அரபி மொழியில் அலம் என்று கூறினால் இதற்கு பொருள் கூறலாம். ஆனால் அலிஃப் லாம் மீம் என அச்சொல்லின் எழுத்துக்களை தனித்தனியாக கூறினால் அரபு மொழியில் உள்ள மூன்று எழுத்துக்களை கூறினோம் என்பதை தவிர வேறு எந்த அர்த்தமும் இருக்காது. சில உதாரணங்கள் அப்படியே சொல்றாங்க, என்னென்ன சூராக்கள்ல இந்த மாதிரியான வார்த்தைகள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்து அவங்களே சந்தேகம் கிளப்புறாங்க, பொருள் கூற முடியாத எழுத்துக்களை குர்ஆனில் ஏன் குறிப்பிட வேண்டும் என்ற சந்தேகம் பலருக்கு ஏற்படலாம். அதாவது அன்றைய அரபு பண்டிதர்களிடம் ஒரு வழக்கம் இருந்தது, உயர்தரமான இலக்கியங்களை படைக்கும் போது துவக்கத்திலே ஓரிரு எழுத்துக்களை பயன்படுத்தி வந்தனர். எனவே அனைத்து அரபு இலக்கியங்களையும் மிஞ்சி நிற்கிற திருக்குர்ஆன் தன்னை போல் எவராலும் உருவாக்க முடியாது என்று அறைகுவல் விடும் திருக்குர்ஆன் அதே வழிமுறையை கையாண்டு அந்த அறைகுவலை விடுத்தது. அடுத்த பாயிண்ட், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சிறு சிறு விஷயத்திற்கு கூட விளக்கம் கேட்ட நபிகள் நாயகத்தின் தோழர்கள் இது குறித்து எந்த கேள்வியும் எழுப்பியதில்லை, இது பற்றி கேள்வி எழுப்பியதாக ஒரு ஆதாரமும் இல்லை. இதிலிருந்து அன்றைக்கு இது சர்வ சாதாரணமான ஒரு நடைமுறையாக இருந்தது என்பதை அறியலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எதிரிகள் நபிகள் நாயகத்துக்கும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்துக்கும் களங்கம் ஏற்படுத்த எத்தனையோ கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டனர். திருக்குறானில் கையாளப்பட்ட இது போன்ற சொற்பிரயோகம் அன்றைக்கு சர்வ சாதாரணமாகவும் அவர்களால் ஏற்கப்பட்டதாகவும் இல்லாதிருந்தால் இதை கடுமையாக விமர்சனம் செய்திருப்பார்கள். முகம்மதை பார்த்தீர்களா, அர்த்தமே இல்லாமல் உளறிவிட்டு இறைவேதம் என்கிறார் என கூறியிருப்பார்கள். ஆனால் எதையெல்லாமோ விமர்சனம் செய்த எதிரிகள் இது குறித்து எந்த விமர்சனமும் செய்யவில்லை, ஒரே ஒருவர் விமர்சித்ததாக கூட எந்த ஆதாரமும் இல்லை. இதை இவர்கள் விமர்சனம் செய்யாமல் இருந்ததிலிருந்தே இது போன்ற சொல் வழக்கில் அவர்களிடம் இருந்துள்ளதை அறியலாம். எனவேதான் மேலே குறிப்பிட்ட அத்தியாயங்களின் துவக்கத்தில் இடம்பெறும் எழுத்துக்களை தமிழிலும் அப்படியே குறிப்பிட்டுள்ளோம். அன்றைக்கு இது அரபுகளிடம் சர்வ சாதாரணமாக இருந்த ஒரு வழக்கம் என்ற அளவுக்கு இதை புரிந்து கொள்வதே போதுமானதாகும். இது இந்த மூன் தர்ஜுமாவில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். இதுல என்னென்ன பிரச்சனை? பிரச்சனை நம்பர் ஒன்னு, சில வார்த்தைகளை எழுத்துக்களை தனித்தனியாக எழுதினால் அர்த்தம் இருக்காது என்று சொல்கிறார்கள். உதாரணத்துக்கு எஸ் புள்ளி வச்சிருங்க, யூ புள்ளி வச்சிருங்க, என் புள்ளி வச்சிருங்க, தனியா எழுதினா அர்த்தம் இருக்காது என்று சொல்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை சொல்லி அதற்கு பிறகு சொல்லுகிறேன், எப்போதுமே அல் குர்ஆனில் நம்முடைய அறிவை கொண்டு நாம் நம்மை மிகப்பெரிய சிந்தனைவாதியாக நிரூபிக்கலாம் என்று முற்பட்டால் மிகப்பெரிய முட்டாளாக அல்ல ஆக்கி விடுவான். பல பல பெரிய பெரிய அரபு கவிஞர்கள் எல்லாம் எப்போது இந்த குர்ஆனுடன் விளையாட முற்பட்டார்களோ, தங்களது அரபு இலக்கியத்தில் பல பெரும் பெரும் காவியங்களை படைத்தவர்கள் எல்லாம் குர்ஆனுக்கு நிகராக நானும் எழுதி காட்டுகிறேன் என்று அவர்கள் முற்பட்ட போது ஒரு வரியை கூட அவர்களால் எழுத முடியவில்லை. உதாரணத்திற்கு இன்றைக்கு அவர்கள் எந்த ஜமாத்தை சார்ந்திருக்கிறார்களோ அந்த ஜமாத்தை பற்றி நீங்கள் கேட்டால், நீங்கள் எந்த ஜமாத், டி புல் ஸ்டாப், என் புல் ஸ்டாப், டி புல் ஸ்டாப், ஜே புல் ஸ்டாப், டிஎன்டிஜே ஜமாத்தை நாங்கள் சார்ந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்களா இல்லையா? இங்கு தனித்தனி எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது, இது அர்த்தம் இல்லாமல் எழுதப்பட்டிருக்கிறதா? தனித்தனி எழுத்துக்கள் எங்கு எழுதப்பட்டாலும் அதற்கு அர்த்தம் இருக்காது என்று சொல்கிறார்களே, எங்கிருந்து இந்த வாதத்தை கொண்டு வந்தார்கள்? பல நீளமான பெயர்களை சுருக்கமாக சொல்லும் பொழுது பல இடங்களில் அன்றாட வழக்கத்திலேயே நாம் இதை பயன்படுத்துகிறோம். உதாரணத்திற்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், இதை நாம் சொல்லும் பொழுது தமுமுக என்று சொல்கிறோம், அல்லது டிஎம்எம்கே என்று சொல்கிறோம். இது போன்று ஒவ்வொரு நிறுவனத்தை, பல நாடுகளை, பல அமைப்புகளை, கல்வி சார்ந்த பல வார்த்தைகளை எல்லாம் அவற்றை சுருக்கமாக பயன்படுத்தும் பொழுது அதற்குரிய முதல் எழுத்தை பயன்படுத்துவது வழக்கம். இதுல எதுவும் மாற்றுக்கருத்து இருக்குதா? இப்ப யாராவது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்று எழுதினால்தான் அர்த்தம், என்று எழுதின அர்த்தம் கிடையாது, தனித்தனி வார்த்தையை சொன்ன மாதிரி தான் இதுக்கு பொருள் கொள்ள முடியும் என்று சொன்னா அவங்களுக்கு என்ன பேர் வைப்பீங்க? அந்த பெயரை நீங்கள் இவர்களுக்கும் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் அலிஃப் லாம் மீம் என்று. இதற்கு இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இதற்கு பொருள் கொள்ளவே முடியாது. இது எப்படி பொருள் கொள்வதற்கு சாத்தியமானது? தனித்தனியாக ஒரு எழுத்து சொல்லப்பட்டது என்ற அர்த்தத்தை தவிர எதுவுமே இருக்க முடியாது என்று சொல்கிறார்கள். தனித்தனியாக எழுத்துக்கள் சொல்லப்பட்டால் அதற்கு அர்த்தம் இல்லை என்பதை இவர்களுக்கு யார் சொல்லித் தந்தார்கள்? குர்ஆனுடைய ஒரு வார்த்தைக்கு அதற்கு பொருள் இல்லை என்று சொல்வதற்கு எங்கிருந்து அதிகாரத்தை பெற முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இந்த அலிஃப் லாமிற்கு பொருள் இல்லை என்று, அலிஃப் லாம் ராவுக்கு பொருள் இல்லை என்று? என்ன செய்ய வேண்டும்? அதிகபட்சமாக எந்த ஒரு விஷயத்திற்கு ரசூலுல்லாவின் புறத்திலிருந்து விளக்கம் வரவில்லையோ நாம் என்ன செய்ய வேண்டும்? அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுஃமினூன பில் கைப், மறைவானதை நம்பிக்கை கொள்வோம், இது அல்லாஹ் கூறி இருக்கிறான், இதனுடைய கருத்தை அல்லாஹ் அறிந்திருக்கிறான் என்று நம்பிக்கை கொள்வதை தவிர்த்து விட்டு இதற்கு பொருளே இல்லை என்று சொல்வதற்கு எந்த வகையில் இது நியாயமாக ஆகும்? நிச்சயமாக எந்த வகையிலும் இது நியாயமாக ஆகாது. நன்கு சிந்தித்து பாருங்கள். எத்தனையோ நம்முடைய இன்றைய வழமையில் மட்டுமல்ல, அரபுகளுடைய அன்றைய வழமையிலும் ஒரு சில எழுத்துக்களை கூறி முழு வார்த்தையையோ அல்லது அதைத் தொடர்ந்து வரக்கூடிய வாக்கியத்தையோ நாடுவார்கள். அந்த உதாரணங்களை எல்லாம் நாம் பின்னாடி பார்க்க இருக்கிறோம். இப்ப இந்த வார்த்தைக்கு பகரமாக அந்த எழுத்துக்களை சொல்லும் பொழுது இந்த எழுத்து அந்த வார்த்தையை அறிவிக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இந்த ஒரு எழுத்தை தனியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்ளக் கூடாது, இதை ஒரு தனி எழுத்து, இதற்கு அர்த்தம் செய்ய முடியாது என்று வாதிடுவதற்கிறது. இது உண்மையை யதார்த்தத்தை மறுப்பது. அடுத்து கேட்கிறாங்க, அன்றைய அரபு பண்டிதர்களிடத்துல இந்த மாதிரி வழக்கங்கள் இருந்ததாக, எப்படி ஒருத்தங்க ஒரு காவியத்தையோ ஒரு இலக்கணத்தையோ ஒரு இலக்கியத்தோ படைக்கும் பொழுது ஆரம்பத்தில் ஒன்னு ரெண்டு வார்த்தை அரபு எழுத்துக்களை சொல்லிவிட்டு அவர்கள் தங்களது இலக்கியத்தை ஆரம்பிப்பார்கள் என்று? அன்பிற்குரியவர்களே, யாராவது இதை எடுத்து புரட்டி பார்ப்பார்களா, கேள்வி கேட்பார்களா என்று பயமற்ற தன்மைத்தான் இப்படிப்பட்ட துணிச்சலான பொய்யை சொல்வதற்கு அவர்களை தூண்டுகிறது. ஒரு உதாரணத்தை காட்ட சொல்லுங்கள். அரபு இலக்கணத்திலே, இலக்கியத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முந்தியோ அல்லது அவங்க காலத்துக்கு பிந்தியோ ஏதாவது ஒரு அரபி கவிதையில, ஒரு அரபி இலக்கணத்துல, அரபி இலக்கிய புத்தகங்கள்ல ஒரு இலக்கியவாதி இந்த மாதிரி தன்னுடைய அந்த இலக்கியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அலிஃப் அல்லது லாம் அல்லது அலிஃப் லாம் அல்லது பா தா தா இந்த மாதிரி கூறிவிட்டு ஆரம்பிச்சார் என்று ஒரு வார்த்தையை காட்ட சொல்லுங்க. எப்படிப்பட்ட துணிச்சலான பொய் தெரியுமா இது? சவால் விடலாம். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பிரயோகம் அரபு நாட்டில் அரபு மக்களிடத்தில் அறவே கிடையாது. ஒரு ஒன்றை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக எழுத்துக்களை கூறிவிட்டு அவர்கள் தங்களது காவியத்தை ஆரம்பிப்பார்கள் என்பது அரபு அரபு இலக்கியத்தை பொறுத்தவரை நான் படித்து அறிந்த அந்த அரபு இலக்கியத்தை பொறுத்தவரை எந்த இலக்கியத்திலும் தேட முடியவில்லை. இது போன்ற ஒரு கருத்தை, இந்த கருத்தை இதற்கு முன்பு குரானுக்கு விரைவுரை செய்த வியாக்கியானம் செய்த யாரும் கூறவும் இல்லை. அவர்களுக்கெல்லாம் தெரியாத, அவர்களெல்லாம் அறியாத அரபு இலக்கியங்களை இலக்கணங்களை இவர்கள் எங்கிருந்து தேடி கண்டுபிடித்தார்கள்? ஒரு உதாரணம் கூறியிருக்க வேண்டுமா இல்லையா? இவ்வளவு பெரிய ஒரு புதிய விஷயத்தை சொல்ல போகிறார்கள், அரபு இலக்கியங்களிலே இது சர்வ சாதாரணம் என்று சொல்கிறார்களே, ஒரு உதாரணத்தை இந்த பாருங்க. இந்த மாதிரி அரபு இலக்கிய ஒரு இலக்கியவாதி ஒருத்தர் அவர் படைத்த இந்த இலக்கியத்தில் இத்தனாவது இந்த புத்தகத்தில் இந்த பக்கத்தில் இந்த மாதிரி அவர் பேசும் பொழுது இந்த மாதிரி ஒரு சில எழுத்துக்களை கூறிட்டு ஆரம்பிச்சிருக்கிறார். பாருங்க, காட்ட முடியுமா? நிச்சயமாக காட்ட முடியாது. மிகப்பெரிய பொய்யை தவிர இது வேறொன்றுமே கிடையாது. ஆனா இதே அரபு இலக்கியத்தில், அரபு இலக்கணங்கள்ல வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை இருக்குன்னு சொன்னா, ஒரு வார்த்தையை சுருக்குவதற்காக அந்த இடத்திலே அந்த வார்த்தையினுடைய முதல் எழுத்துக்களை சொல்வது வழக்கம். உதாரணத்துக்கு நம்ம தமிழ்ல சொல்றோம், நீ வந்தா நானும் வா அப்படின்னு சொல்லி நிப்பாக்குறோம். என்ன அர்த்தம்? நீ வந்தா நானும் வருவேன், நீ அடிச்சா நானும் என்று சொல்றோம், நீ அடிச்சா நானும் அடிப்பேன். இந்த மாதிரியான வழக்கம் அரபுகள்ட்ட இருந்துச்சு, அரபு கவிதைகள் இருந்துச்சு. உதாரணத்துக்கு, பில் கைரி ஹைராசும் வ இன் ஷர்ரன் ஃபா வலா உரிது ஷர்ர இல்லா அன்தா. இப்ப இந்த இடத்துல ஃபா என்ற எழுத்து, அதே போல தா என்ற எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு சிங்கிள் லெட்டர், தனி எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? வ இன் ஷர்ரன் வ ஷர்ரன் வலா உரிது ஷர்ர இல்லா அன்தஷா. நீ தீமை செய்தால் உனக்கு தீமைதான் கூலியாக அமையும், நான் தீமையை நாட மாட்டேன். இல்லா அன்தா, அன்தா என்றால் அன்தஷாவு என்ற வார்த்தையினுடைய சுருக்கம். நீ தீமையை நாடினால் நானும் தீமையை நாடுவேன். இப்படிப்பட்ட வழக்கம்தான் அரபுகளிடத்திலே இருக்கின்றதே தவிர எந்த ஒரு அரபி கவிதையிலும் அந்த கவிதையை ஆரம்பிப்பதற்கு முன்போ அல்லது அரபு இலக்கண இலக்கியங்களை ஆரம்பிப்பதற்கு முன்போ தனிப்பட்ட எழுத்துக்களை அர்த்தமில்லாமல் சொல்லிவிட்டு அவர்கள் தங்களுடைய கவிதைகளை இலக்கியங்களை ஆரம்பித்தார்கள் என்று அறவே கிடையாது. புரியுதுங்களா சொல்றது உங்களுக்கு? விளங்குச்சுங்களா விளங்கலையா? நல்ல கவனமா புரிஞ்சுக்கங்க. எந்த ஒன்றையுமே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா மற்றவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லலாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அன்றைய காலத்துல இது ஒரு வழக்கமா இருந்த ஒன்று. அரபு பேசும் பொழுதோ அல்லது இலக்கண இலக்கியங்களை எழுதும் பொழுதோ இந்த மாதிரி சில வார்த்தைகளை சொல்லிட்டு போவாங்க, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்காது. அந்த மாதிரி தான் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா அரபு வசனங்களை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி சில எழுத்துக்களை அல்லாஹ் சொல்லிட்டு போறான், அதுக்கு அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சீடில பேசிருக்காங்க. அந்த சீடி நமக்கு இப்ப கையில டக்குன்னு கிடைக்கல, இல்லாட்டி அதை இன்னைக்கு உங்களுக்கு காமிச்சிருப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த சீடில இந்த மாதிரி ஹுரூஃப முக்கத்தாத்துக்கு அவர்கள் ஒரு கேள்வி, ஒரு வாசகர் கேள்வி கேட்கும் பொழுது அதுக்கு பதில் சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா, எப்படி ஒரு குத்துச்சண்டை விளையாடுறவரு குத்துச்சண்டை விளையாடுறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் பாவனை செஞ்சுப்பாங்களோ, ஒரு கம்பு சண்டை விளையாடுறவங்க எப்படி கம்பு சண்டை விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு பாவனை செஞ்சுப்பாங்களோ, ஒரு கராத்தே விளையாடுறவங்க கராத்தே விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு பாவனை ஒரு இஷாரா செஞ்சுப்பாங்களோ, அந்த மாதிரி தான் அல்லாஹ் பாவுலா காட்டிட்டு குர்ஆன் ஆரம்பிச்சிருக்கிறான்னு சொல்லி. எப்படிப்பட்ட வார்த்தை அது, யோசிச்சு பாருங்க. யாரை யாருக்கு ஒப்பிடுகிறார்கள்? யாருடைய வேதத்தை யாருடைய செயலுக்கு ஒப்பிடுகிறார்கள்? சரி, இப்ப அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் இதுக்கு விளக்கம் கேட்கவில்லை என்பதிலிருந்தே இது அன்றைய காலத்துல சர்வ சாதாரணமாக ஒரு நடைமுறையாக இருந்துச்சு என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம்னு சொல்றாங்க. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒன்றுக்கு அவர்கள் விளக்கம் தெரிந்து கொண்டார்களோ அந்த ஒன்றுடைய விளக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பெரும்பாலும் கேட்க மாட்டார்கள். எந்த ஒன்றுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேள்வி எழுப்புவார்களோ அந்த நேரத்தில் சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் தூதரை நீங்களே சொல்லி தாருங்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அவனுடைய தூதரும் மிக அறிந்தவர்கள் என்று அந்த இல்மை அல்லாஹ்விடத்திலும் ரசூலிடத்திலும் சாட்சி விடுவார்கள். இது யாருடைய வழக்கம்? சஹாபாக்களுடைய வழக்கம். எந்த ஒன்றை அவர்கள் புரிந்து கொண்டார்களோ அது பற்றி துருவி துருவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க மாட்டார்கள். அப்போ ஒரு விஷயத்தை பற்றி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹிடத்தில் கேட்கவில்லை என்ற காரணத்தால் அது இந்த மாதிரி வழக்கம் அவர்களிடத்துல இருந்துச்சு. எப்படி எந்த வழக்கம்? அர்த்தம் இல்லாம பேசுறது, அர்த்தம் இல்லாம பேசக்கூடிய வழக்கம் அவர்களிடத்துல இருந்தது என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம். மூணாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இவர்கள் புதிய ஒரு அளவுகோலை கொண்டு வருகிறார்கள். அது என்னன்னு சொன்னா, ஒரு விஷயம் இஸ்லாம்ல அறியப்படுறதுக்கு அது மார்க்கத்தில் சொல்லப்பட்டதுதான் என்பதை தெரிந்து கொள்வதற்கு அந்த காலத்தில் உள்ள எதிரிகள் அதை பற்றி ஆட்சேபனை செய்திருக்க வேண்டும் என்று. உதாரணத்துக்கு சூனியத்தை மறுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது என்ற சஹீஹான பல ஹதீஸுகளை மறுக்கிறார்கள். இதற்கும் அது போன்ற இந்த இடத்திலையும் இவர்கள் ஒரு அளவுகோல் வைக்கிறார்கள். ஒரு விஷயம் அது வந்து ஒரு ஆட்சேபனைக்குரிய செய்தியாக இருந்தா அத அந்த காலத்தில் உள்ள காபிர்கள் ஆட்சேபனை செஞ்சிருக்கணும். அப்படி ஆட்சேபனை செய்யாதிருந்து தெரிகிறது இந்த வழக்கம் அங்க இருக்குது என்று சொல்லி. ஒரு விஷயம் அது இஸ்லாம்ல சொல்லப்பட்டு அத காபிர்கள் ஆட்சேபனை பண்ணாதான் நீங்க அதை ஏத்துப்பீங்களா? நேரடியாக குர்ஆனிலோ ஹதீஸிலோ அது சொல்லப்பட்டிருந்தால் அது அந்த காலத்தில் எதிரிகளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ அவருடைய ஆட்சேபனை பதிவு செய்யப்படாமல் இருந்திருந்தால் அந்த விஷயம் உண்மை இல்லை என்ற அர்த்தத்துக்கு உண்மை இல்லை என்ற நிலைமைக்கு வந்துருமா? என்ன கேட்கிறாங்க, திருக்குறானில் கையாளப்பட்ட இது போன்ற சொற்பிரயோகம் அன்றைக்கு சர்வசாதாரணமாகவும் அவர்களால் ஏற்கப்பட்டதாகவும் இல்லாதிருந்திருந்தால் இதை கடுமையாக விமர்சனம் செய்திருப்பார்கள். விமர்சனம் செய்யாததிலிருந்தே தெரிகிறது இது அன்றைய காலத்தில் வழக்கமா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க, அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக அவர்கள் குரானை பார்த்து சொல்லிவிட்டார்கள், இது முன்னோர்களுடைய கட்டுக்கதைகளை முகமது உளறுகிறார் என்று. எனவே இதனுடைய தனித்தனி வசனத்தை பற்றியும் அவர்கள் விமர்சனம் செஞ்சிருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவர்களுடைய பழக்கமே என்ன? அல்லாஹ் குரானில் சொல்கிறான், லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை கேட்கவே கேட்காதீங்கன்னு சொல்றான். யாரு? அந்த காலத்தில் வாழ்ந்த காபிர்கள். இந்த குரானை கேட்கவே கேட்காதீர்கள், இதை செவிமடுக்காதீர்கள். எங்கேயாவது ரசூலுல்லாஹோ சஹாபாக்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரழியல்லாஹு அன்ஹும் குரானை ஓதி காட்டினால் தங்களுடைய காதுகளிலே விரலை வைத்துக் கொள்வார்கள், அல்லது அங்கே கூச்சல் போட ஆரம்பித்து விடுவார்கள், அங்கே கவிகள் பாட ஆரம்பித்து விடுவார்கள். அந்த குரானை மக்கள் கேட்கக்கூடாது என்பதற்காக. எனவே இது போன்ற ஆயத்துகளையும் அவர்கள் கேட்டிருக்க வேண்டும், அவர்கள் அங்கே ஆட்சேபனை செய்திருக்க வேண்டும். அப்போதுதான் இதற்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான வாதம் இருக்கிறதே அடிப்படையற்ற வாதம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப இந்த அலிஃப் லாம் மீம் இது போன்ற வசனங்கள் உதாரணத்துக்கு சரி வச்சுக்கொள்ளுங்க, இவங்க ஒரு அறிஞராக இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, தன்னுடைய அறிவுக்கு ஏற்ப இந்த குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு பயத்தோட சொல்லணும், நான் இந்த அளவிற்கு இதை கருதுகிறேன், இதனுடைய மேல் விவரத்தை அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான் சொல்லணுமா இல்லையா? எந்த ஒரு விஷயம் அதற்கு குர்ஆனிலேயே அதற்கு விளக்கம் இல்லை, குர்ஆனுடைய சில வசனங்கள் சில வசனங்களை விவரிக்கும், அந்த மாதிரியான விவரங்கள் நமக்கு குர்ஆனில் இருந்து இந்த வசனத்துக்கு கிடைக்கல, அல்லது ஹதீஸில் இருந்தும் கிடைக்கல. இவங்க தான் சஹாபாக்களை ஏத்துக்க மாட்டாங்களே, சஹாபாக்களுடைய சொற்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே, சஹாபாக்கள் இருந்து வரக்கூடிய எந்த விளக்கங்களையும் ஏத்துக்கல. சரி, அப்ப சஹாபாக்களுடைய கருத்துக்களையும் பார்க்கல, 1400 வருஷத்துக்கு பின்னாடி வந்து விட்டு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றாங்களே, கொஞ்சமாவது அல்லாஹுவை பற்றி பயம், நான் இந்த குர்ஆனிலே தவறாக சொல்லிவிட்டாலும் நான் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு பயம் இருந்துருச்சுன்னு சொன்னா நான் விளங்கியது இந்த அளவு. அல்லாஹ் மிக அறிந்தவன், ஒரு வார்த்தையை சொல்லலாம்ல, ஒரு வார்த்தையை போடலாம்ல. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கடைசியாக அன்றைக்கு இது அரபுகளிடம் சர்வசாதாரணமாக இருந்த ஒரு வழக்கம் என்று அளவுக்கு இதை புரிந்து கொள்வது போதும், அதுக்கு மேல இதை பத்தி சிந்திக்க வேண்டியதும் கிடையாது, இதை பத்தி விளங்கிக் கொள்ள வேண்டியதும் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, இப்ப இந்த அலிஃப் லாம் மீம் இவர்களுடைய இந்த விஷயத்துல எத்தனை முரண்பாடுகளை பார்க்கிறோம். ஒன்னு, தனித்தனியா ஒரு எழுத்து சொல்லப்பட்டால் அதற்கு பொருள் இல்லை என்று வாதிடுகிறார்கள். இது ஒரு முரண்பட்ட ஒரு அடிப்படையற்ற வாதம். தனித்தனியாக சொல்லப்படக்கூடிய எழுத்துக்களுக்கு பொருள் நிச்சயமாக இருக்கும். ஒரு அறிவாளி ஒரு தனிப்பட்ட எழுத்தை ஒருவன் சொல்கிறான் என்று சொன்னால் ஒன்று ஒன்றை சுட்டிக்காட்டி சொல்லுவான், ஒருவருடைய பெயரை சுருக்கி சொல்லுவான், ஒரு நீண்ட வாசகத்தையோ ஒரு வார்த்தையோ மறைத்து சொல்வான். தனித்தனியாக ஒரு எழுத்து சொல்லப்படுவதால் அங்கே அர்த்தம் இல்லை என்பது கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இரண்டாவது, அரபுகளிடத்தில் இது ஒரு பழக்கமாக இருந்துச்சு என்று சொல்றாங்கல்ல, அது பொய் என்று நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இந்த மாதிரி எந்த ஒரு இலக்கியத்திலையுமே அரபி வார்த்தைகளை தனித்தனியாக சொல்லிட்டு எந்த அரபி கவிஞர்களும் அரபி இலக்கியவாதிகளும் செஞ்சது கிடையாது. இரண்டாவது, சஹாபாக்கள் இது சம்பந்தமா விளக்கம் கேட்கல அதனாலேயும் இதுக்கு அர்த்தம் இல்லைன்னு நம்ம விளங்கிக்கலாம்னு சொல்றாங்கல்ல, அதுவும் தப்பு. சில விஷயம் அதுக்கு நம்ம விளக்கம் சொல்லிட்டோம். அதே போல நான்காவது, இந்த மாதிரி ஒரு அரபு நாட்டில் இந்த வழக்கம் இருந்துச்சுன்னு விளங்கினா அதுவே போதும் இந்த இந்த விளக்கத்துக்கு, இந்த ஆயத்துகளுக்கு அல்லது இந்த வார்த்தைகளுக்கு. இதுக்கு மேல நம்ம இதை பத்தி சிந்திக்க தேவையில்லை என்று தன்னுடைய சுய சிந்தனையை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் புகுத்த நினைக்கிறார்களே, எவ்வளவு விபரீதமான ஒரு கொள்கை என்பதை புரிஞ்சு கொள்ளணும். இதுக்கு அப்புறமா இப்ப நம்ம உண்மை என்ன, இந்த அலிஃபுல்லா மீமை பற்றி உண்மையில இதை பற்றி நாம் எப்படித்தான் நம்பிக்கை கொள்ளணும் அது தெரியணுமா இல்லையா? சரி விட்டுருங்க, இது போன்ற குழப்பவாதிகளோ இப்ப உள்ளவங்களோ இன்னும் சொல்ல போறவங்களோ எத்தனையோ சொல்லட்டும், நாம் ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் அன்றாடம் குரானை ஓதுகிறோம், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட இந்த வேதத்தை நாம் படிக்கிறோம் என்ற அடிப்படையில் நாம் எப்படி இந்த அலிஃப் லாம் மீம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தப்சீர்களையே மிக விரிவாக எழுதப்பட்ட தப்சீர் இமாம் இப்னு ஜரீருடைய தப்சீர் தபரி என்பது, ஜாஃபர் இப்னு ஜரீருடைய தப்சீர் தபரி என்பது மிக, அதாவது ஹிஜ்ரி 300களிலே எழுதப்பட்ட விரிவுரை. இவர்கள் இமாம் இப்னு ஜரீர் அவர்கள் தங்களுடைய எந்த விதமான சுய சிந்தனையும் இதிலே புகுத்தாமல் குர்ஆனுக்கு ரசூலுல்லாவின் புறத்திலிருந்து விளக்கம் கிடைத்திருந்தால் அதை பதிவு செய்வார்கள், சஹாபாக்களிடமிருந்து விளக்கம் கிடைத்திருந்தால் அதை பதிவு செய்வார்கள், அடுத்து தாபிஈன்களிடத்திலிருந்து விளக்கம் கிடைத்திருந்தால் பதிவு செய்வார்கள், அதற்கு பிறகு அரபு இலக்கிய இலக்கணவாதிகள் இந்த வாசகத்தை எப்படி பயன்படுத்தினார்கள், அவர்கள் ஏதாவது குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கிறார்களா என்று இருந்தால் அதை பதிவு செய்வார்கள். இந்த அடிப்படையிலே இந்த அலிஃப் லாம் மீம் என்பதற்கு முதலாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் நம்ம சொல்றோம். முதலாவதாக இவர்கள் சொல்லக்கூடிய இந்த விளக்கத்தை தான் எல்லா மார்க்க அறிஞர்களும், மிக மூத்த மார்க்க அறிஞர்கள், குர்ஆனுடைய விரிவுரையில் இருந்தாலும் சரி அல்லது ஹதீஸுகளுடைய விரிவுரையில் இருந்தாலும் சரி, ஜம்ஹூருல் உலமா, ஜம்ஹூருல் முஹத்தித்தீன், பெரும்பான்மையான மார்க்க அறிஞர்களும் ஹதீஸ் கலைக்கு தப்சீர் கலை வல்லுநர்களும் இதைத்தான் ஆமோதிக்கிறார்கள். அது என்ன என்று சொன்னால், அன்னஹா மினல் முதஷாப அல்லதி லா யஅலமுஹு இல்லல்லாஹ். என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரியான எழுத்துகள் இவை அல்லாஹ்விற்கு மட்டுமே அறியப்பட்ட முத்தஷாப என்ற வசனங்களை சார்ந்ததாகும். அல்லாஹ் குர்ஆனிலே சூரா ஆல இம்ரானுடைய ஆரம்பத்தில் சொல்கிறான், நாம் உங்களுக்கு ஹுவல்லதி அன்ஸல அலைகல் கிதாப் மின்ஹு ஆயாத்தும் முஹ்கமாத் ஹுன்ன உம்முல் கிதாப் வ உஹரு முத்தஷாபிஹாத். அவன் தான் உங்களுக்கு இந்த வேதத்தை இறக்கி இருக்கிறான். இந்த வேதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதி செய்யப்பட்ட தெளிவாக விவரிக்கப்பட்ட வசனங்களை வைத்திருக்கிறான், அவை இந்த புத்தகத்தினுடைய தாய் அடிப்படை. இன்னும் சில வசனங்கள் இருக்கின்றன, அவை முத்தஷாபிஹ் எனப்படும், அவற்றை அல்லாஹுவை தவிர யாரும் தெரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று கூறி அங்கே நிறுத்திவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், கல்வியிலே உறுதியுள்ளவர்கள் சொல்லுவார்கள், இவை அனைத்தும் அல்லாஹ்விடம் இருந்து வந்தவை, நாங்கள் இவற்றை நம்பிக்கை கொண்டோம் என்று. ஆனால் இவர் இவருடைய தர்ஜமாவிலையும் எப்படி இந்த வாசகத்தை திருத்துகிறார் என்று சொன்னா, அந்த முத்தஷாபகான ஆயத்துகளை அல்லாஹ்வும் கல்வியிலே உறுதியானவர்களும் தெரிந்து கொள்வார்கள் என்று. ஆனால் ரசூலுல்லாவின் புறத்திலிருந்து அறியப்பட்டு கிராத்தாக நமக்கு வர வந்திருப்பதும் சஹாபாக்களுடைய விளக்கமும் தாபிஈன்களுடைய விளக்கமும் இதனால் வரை வந்த மார்க்க அறிஞர்களுடைய விளக்கமும் எப்படி, லா யஅலமுஹா இல்லல்லாஹ், அந்த முத்தஷாபிஹாத்துகளை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் நிறுத்தப்பட்ட வசனம். அதுக்கப்புறமா கல்வியில் உறுதியானவர்கள் சொல்லுவார்கள், இவை அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்று நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். ஆனா இவர் செஞ்சிருக்க அர்த்தத்தின்படி எப்படி, அல்லாஹும் அறிவார்கள் அந்த முத்தஷாபிஹாத்துகளை, கல்வியிலே உறுதியானவர்களும் அறிவார்கள். அப்ப இவங்களுடைய கருத்துப்படி குர்ஆனிலே பொருள் தெரியாத எந்த ஒரு வார்த்தையுமே கிடையாது என்ற ஒரு புதிய குழப்பத்தை, புதிய அடிப்படையை இஸ்லாத்திலே அவர்கள் நிரூபிக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா ஆல் இம்ரானுடைய இந்த வசனத்தில் சொல்லி இருப்பது, ரெண்டு வகையான வசனங்கள் இருக்கின்றன. ஒன்று முஹ்கமாத், இரண்டாவது முத்தஷாபிஹாத். முஹ்கமாத்தை பற்றித்தான் நாம் சிந்திக்க வேண்டும், ஆராய வேண்டும். முத்தஷாபிஹாத்துகளை பற்றி நாம் சிந்திக்க கூடாது, ஆராயக்கூடாது. அந்த வகையை சேர்ந்ததுதான் இந்த அலிஃப் லாம் மீம் என்பதோ, அலிஃப் லாம் ரா என்பதோ, அலிஃப் லாம் மீம் சாத் என்பதோ, அல்லது காஃப் ஹா யா ஐன் மீம் சாத், இது போன்று என்னென்ன தனித்தனி வார்த்தைகளை கொண்ட வசனங்கள் வந்திருக்கின்றனவோ குர்ஆனிலே, இவை அனைத்தும் முத்தஷாபிஹாத்தை சார்ந்தது. இவற்றுக்கு நாம் பொருள் தேடக்கூடாது, நம்முடைய அறிவு உழைக்க கூடாது. என்ன சொல்ல வேண்டும்? அல்லாஹு அஅலமு பி முராதிஹி பிதாலிக். இதற்குரிய கருத்தை அல்லாஹுவே மிக அறிந்தவன். அல்லாஹ் இந்த வசனத்தை கொண்டு என்ன நாடி இருக்கிறான் என்பதை அல்லாஹுவே மிக அறிந்தவன் என்று அல்லாஹுவிடத்தில் இந்த கல்வியை சாட்டிவிட வேண்டும். நாம் இது இப்படித்தான், இது இப்படித்தான் என்று கருத்தை சொல்லக்கூடாது. இது முதல் வகையான கருத்து. இதுதான் பெரும்பாலான மார்க்க அறிஞர்களுடைய கருத்து. சரி, இந்த கருத்துக்கு சஹாபாக்களிடமிருந்து ஏதாவது ஆதாரம் கிடைக்கிறதா என்று கேட்டால், சுப்ஹானல்லாஹ், நமக்கு எங்கிருந்து ஆதாரம் கிடைக்கிறது? அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்று கிடைக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு இவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அர்த்தத்தை ஏற்றுக்கொள்வதா, கருத்தை ஏற்றுக்கொள்வதா? ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொள்வதா? சரிங்க, வச்சுக்கங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு விளக்கம் சொல்லல, இப்ப நீங்களாக புரியணும். நீங்களாக புரியும் பொழுது அரபிய அறகுறையா தெரிஞ்சிருக்கக்கூடிய அல்லது சரியா தெரியாத இவர்கள் சொல்லக்கூடிய கருத்தையோ, இந்த சிந்தனையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தையோ ஏத்துக்கிறது சிறந்ததா, அல்லது எந்த அரபு இலக்கியத்திலேயே பிறந்து வளர்ந்து இந்த குர்ஆன் இறங்குவதை பார்த்த அந்த சஹாபாக்களுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்வது சிறந்ததா? அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், في كل كتاب سر وسر الله في القران اوائل السور சொல்கின்றார்கள். அல்லாஹ் تعالی அவன் இறக்கிய ஒவ்வொரு வேதத்திலும் ஒரு சில சிர், ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறான், ஒரு மறைவான இல்மை அல்லாஹ் வைத்திருக்கிறான், சிர்ரை வைத்திருக்கிறான். அதுபோன்றுதான் குர்ஆனுடைய ரகசியம், குர்ஆனுடைய ரகசியம் இந்த சூராக்களின் ஆரம்பத்தில் உள்ள எழுத்துக்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு, அந்த வாசகத்திற்கு என்ன அர்த்தம்? இது அல்லாஹ் அவனுடைய புத்தகத்தில் வைத்திருக்கக்கூடிய ரகசியம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி விளக்கம் சொல்லவில்லை. அதனுடைய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்வது, நாம் தெரிந்து செயல்படுத்துவது நமக்கு அவசியமாக இருந்திருந்தால் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விவரித்திருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிக்கிறார். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயங்கள் அமல்களோட சம்பந்தப்பட்டதோ அந்த விஷயங்களை ரசூலுல்லாஹிட்ட கேட்பாங்க, எது அமல்களோட சம்பந்தப்படலையோ அந்த விஷயங்களை அப்படியே நம்பிக்கை கொள்வார்கள். உதாரணத்துக்கு அல்லாஹ்க்கு கை இருக்கு என்று வசனத்தை ஓதும் பொழுது எந்த சஹாபியும் கேட்கல, யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்க்கு கையினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால இப்ப ஒருத்தர் வந்துகிட்டு பாருங்க, சஹாபாக்கள் கையினா எந்த கைன்னு கேட்கல பாத்தீங்களா, அதனால கைக்கு அந்த அர்த்தம் கிடையாது, வேற அர்த்தம் என்று சொல்ல முடியுமா? என்று சொல்ல முடியாது. எப்படி அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த அலிஃப் லாம் மீம் என்பதோ, இது போன்ற சூராக்களுடைய ஆரம்பத்தில் வந்திருக்கக்கூடிய எழுத்துக்களோ, இது அல்லாஹ்வுடைய ரகசியம், சிர்ருல்லாஹ், இதை பற்றி நாம் ஆராயக்கூடாது. இந்த கருத்தை தான் இமாம் ஷாபி அவர்கள், இமாம் அபூ சாலிஹ் இப்னு ஸைத், இது போன்ற மூத்த மார்க்க அறிஞர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த கருத்து தான் பெரும்பான்மையான தாபிஈன்கள், அவர்களுக்கு பின்பு வந்த மார்க்க அறிஞர்களுடைய கருத்து இது நாள் வரை. இது அல்லாமல் இன்னும் சில கருத்துகளும் இவற்றுக்கு சொல்லப்படுகிறது. அந்த கருத்துக்களும் சஹாபாக்களிடத்திலிருந்து அறியப்படுகிறது. உதாரணத்திற்கு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு இவர்களை பொறுத்தவரை ஹதீஸ் கலைகள்ல அல்லது தப்சீர்கள்ல இவர்களுக்கு தனி ஒரு இடம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்காக துஆ செய்திருக்கிறார்கள், அல்லாஹும்மா அல்லிம்ஹு தஅவீல், யா அல்லாஹ் இவருக்கு குர்ஆனுடைய விரிவுரையை கற்றுக் கொடுப்பாயாக, குர்ஆனுடைய கல்வியை இவருக்கு தருவாயாக என்று. ஆகவே குர்ஆனுடைய விரிவுரை என்று வரும் பொழுது மற்ற சஹாபாக்களுடைய கருத்துக்களுக்கு ஒரு தனி இடம் இருப்பது போன்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்துக்கும் மார்க் அறிஞர்கள் தனி ஒரு முக்கியத்துவம் தருவார்கள். அவர்கள் கூறக்கூடிய கருத்து மற்ற சஹாபாக்கள் கூறக்கூடிய கருத்துக்கு முரண்படாத முறையில் இருக்கும் பொழுது அந்த கருத்துக்கு முன்னுரிமை தருவார்கள். இப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன்னஹா ஹுரூஃபும் மின் அஸ்மா ஃபஇதா உல்லிஃபத் ضربا من التأويل كانت اسماء كان من التأليف كانت اسماء من اسماء الله. قال علي بن ابي طالب هي اسماء مقطعه لو علم الناس تأويلها علموا اسم الله الذي اذا دعي به اجاب. وسئل ابن عباس عن الف لام را وحام ميم ونون فقال اسم الرحمن على الهجاء والى نحو هذا ذهب ابو العاليه والربيع بن انس. ابن عباس رضي الله عنه علي بن ابي طالب அவர்களுடைய மாணவர்களாகிய தாபிஈன்கள் பலர் இதற்கு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான பெயர்களிலிருந்து உள்ள எழுத்துக்கள் இவை. புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான பெயர்களிலிருந்து எடுக்கப்பட்ட எழுத்துக்கள் இவை. இந்த ஒவ்வொரு எழுத்தும் அல்லாஹ்வுடைய ஒரு பெயரை குறிக்கிறது. இது சஹாபாக்களுடைய விளக்கம். இந்த அளவுக்கு நம்ம இதை தெரிந்து கொண்டாலும் நமக்கு நன்மைதான். ஏனென்று சொன்னால் இது அரபு மொழியிலும் மற்ற மொழி வழக்கிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏற்கனவே உங்களுக்கு நாம் கூறியது போன்று ஒரு பெயருக்கு ஒரு இன்சியலை சொல்வார்கள். உதாரணத்துக்கு இப்ப இதே தர்ஜமால எடுத்துக்கங்க. இப்ப இவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய தர்ஜமாலைய பி ஜெயினுல்லா அபிதீன் என்று எழுதுகிறார்கள். இப்ப யாராவது ஒருத்தர் வந்துகிட்டு என்னப்பா நீ பி ஜெயினுல்லா அபிதீன் எழுதிருக்கிறிய, இந்த பிக்கு என்னப்பா அர்த்தம் இல்லாம எழுதிருக்கேன்னு கேட்பாங்களா? இந்த பி என்பதற்கு என்ன அர்த்தம்? இவர் தன்னுடைய தந்தையின் பெயரை குறிப்பிடுகிறார். இருக்கா இல்லையா? இப்ப நான் சொல்றேன் என் பேரை, ஏ உமர் ஷரீப்னு சொல்றேன். என்ன அர்த்தம்? என்னுடைய அத்தா பேர் ஏல ஆரம்பிக்கும், அப்துல் சலாம் ஆரம்பிக்குது, அதனால ஏ போடுறோம். இப்ப இது வழமையில் உள்ளது, வழக்கத்தில் உள்ளது. சஹாபாக்கள் இதை விளங்கினார்கள். இந்த விளக்கம் வழமைக்கும் இலக்கணத்திற்கும் இலக்கியத்திற்கும் சமூகத்தில் அறியப்பட்டதற்கும் நமக்கு தோதுவாக இருக்கிறது, ஏற்றமாக இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில மிகப்பெரிய சஹாபாக்கள் ஆகிய அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு, அதே போல அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், நன்மைக்கு மேல் நன்மை. அடுத்து மூன்றாவது ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தனித்தனி எழுத்துக்களை கொண்டு சத்தியம் செய்கிறான். இந்த தனித்தனி எழுத்துக்களை கூறி அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். எப்படி என்றால், இந்த தனித்தனி எழுத்துக்களை கொண்டு இணைக்கப்பட்டதுதான் இந்த குர்ஆன். உங்களால் முடிந்தால் நீங்களும் இந்த எழுத்துக்களை கொண்டுதானே உங்களது வாக்கியங்களை அமைக்கிறீர்கள், உங்களது வாக்கியங்களை அமைக்கிறீர்கள். நீங்களும் இது போன்ற ஒரு அத்தியாயத்தை, இது போன்ற ஒரு வாசகத்தை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சவால் விடுகிறான். புரியுதுங்களா சொல்றது? அல்லாஹு தஆலா இந்த தனித்தனி எழுத்துக்களை கூறி அல்லாஹ் சவால் விடுகிறான், சத்தியம் செய்கிறான். எப்படி? நீங்க எந்த உங்களுடைய வாசகங்களை எப்படிப்பட்ட இந்த அரபி எழுத்துக்களை கொண்டு இணைத்து சொல்கிறீர்களோ அது போலதான் நானும் உங்களுக்கு இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறேன். தவிர நான் தனியா ஒரு அரபி எழுத்துக்களை கொண்டு இந்த குர்ஆனை இறக்கல. அதனால உங்களுக்கு முடிஞ்சால் நீங்களும் இது போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வாருங்கள், இதே அரபி எழுத்துக்களிலிருந்து இணைத்து. எந்த எழுத்துக்களிலிருந்து இணைத்து நான் சொல்லி இருக்கிறேனோ அதே எழுத்துக்களை தான் நீங்களும் பயன்படுத்துகிறீர்கள். உங்களால் முடிந்தால் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த கருத்து அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த கருத்தை சொல்லுகின்றார்கள். அதே போல இக்ரிமா அவங்களுடைய மாணவர்கள், அதே போல இப்னு குதைபா, இன்னும் இது போன்ற மார்க்க அறிஞர்கள் இந்த கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். அது போன்ற அரபு இலக்கியத்தை உடையவர்கள் நாம் முந்தி கூறிய அந்த கருத்து ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கு சுருக்கமாக ஒரு எழுத்தை கூறுவது வழக்கம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நாடிய சில வார்த்தைகளுக்கு சுருக்கமாக இந்த எழுத்துக்களை சொல்லியிருக்கிறான். அந்த வார்த்தைகள் அல்லாஹ் மிக அறிந்தவன். இப்ப இந்த மாதிரியான விளக்கங்கள் தான் நமக்கு எதுக்கு கிடைக்குது? இந்த அலிஃப் லாம் மீம் போன்ற வார்த்தைகளுக்கு, வசனங்களுக்கு நமக்கு கிடைக்கப்படுகிறதே தவிர இந்த மொழிபெயர்ப்பாளர் கூறியிருப்பது போன்று இது அரபி மொழியில வாசகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது அந்த காலத்தில இருந்த ஒரு பழக்கம், ரெண்டு மூணு வார்த்தையை அப்படியே எடுத்து சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. இது அந்த காலத்துல இருந்த ஒரு வழக்கம்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதுக்கு மேல இதை பற்றி சிந்திக்க வேணாம்னு சொல்றாங்கல்ல. இது முற்றிலுமாக குர்ஆனுக்கும் சஹாபாக்களுடைய கருத்துக்களுக்கும் இஸ்லாமிய அடிப்படைக்கும் முரண்பட்ட ஒரு வியாக்கியானம். இந்த மாதிரி வியாக்கியானங்களை நாம் புறக்கணிக்க வேண்டும். இந்த குறிப்புகள்ல எட்டாவது குறிப்புல தூய்மையான துணைகள் என்று ஒரு தலைப்பு. இது எதை பத்தி சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் பொழுது உலகும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரா, அவர்களுக்கு பரிசுத்தமான துணைகள் இருப்பார்கள். இப்ப இந்த ஜௌஜ் என்ற வார்த்தைக்கு துணைகள் இருப்பார்கள் என்று அர்த்தம் செஞ்சிருக்கிறாங்க இந்த மொழிபெயர்ப்பாளர். ஆனா இவர்களை தவிர உள்ள மற்ற மொழிபெயர்ப்பாளர்கள் எல்லாம் பரிசுத்தமான மனைவிகள் இருப்பார்கள் என்று அர்த்தம் பண்றாங்க. சரி, இப்ப என்ன இடிக்குது, ஏன் இவங்க மனைவின்னு அர்த்தம் செய்யக்கூடாது, துணை என்று அர்த்தம் செய்யறாங்க, துணைவி இல்ல துணை என்று அர்த்தம் செய்யறாங்க என்று கேட்டா, இப்ப பாருங்க என்ன ஒரு கருத்து சொல்றாங்கன்னு சொன்னா, சொர்க்கத்தில் தூய்மையான துணைகள் உள்ளனர் என்று திருக்குறான் பல்வேறு இடங்களில் கூறுகிறது. சில இடங்களில் பெண் துணைகள் உள்ளனர் என்றும் கூறப்படுகிறது. அப்படியானால் நல்லறம் செய்த பெண்களுக்கு இது போன்ற துணைகள் இல்லையா என்ற கேள்வி எழும். முஸ்லிம்கள் எப்படி நம்பி வச்சிருக்கிறோம், ஆண்கள் சொர்க்கத்துக்கு போகும் பொழுது அல்லாஹ் அவங்களுக்கு அவர்களுடைய மனைவிகளை கொடுப்பதுடனே சேர்த்து ஹூர் என்ற பெண்களையும் அல்லாஹ் கொடுப்பான், நம்பிக்கை இருக்கா இல்லையா? சரி, இவங்க என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னு சொன்னா, அப்ப நல்லது செஞ்ச ஆண்களுக்கு அல்லாஹ் அங்க ஹூரா கொடுக்கறான்னு சொன்னா, நல்லது செஞ்ச பெண்களுக்கு அப்ப அங்க அவங்களுக்கு துணை கிடையாதா? ஆண்களுக்கு பெண்கள் இருப்பது போன்று சொர்க்கத்தில் செல்லக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் ஹூர் ஆண்களை படைக்கவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டு, அரபி மொழியில் எல்லா நிலைகளிலும் ஆண்பாளுக்கும் பெண்பாளுக்கும் தனித்தனி சொற்கள் உள்ளன. ஆண்களை நோக்கி தொழுங்கள் என கூறுவது என்றால் சல்லு என்றும், பெண்களை நோக்கி தொழுங்கள் என்று கட்டளையிடுவதாக இருந்தால் சல்லீன என்றும் கூற வேண்டும். இரு பாளாருக்கும் கட்டளையிடுவதாக இருந்தால் ஒவ்வொரு கட்டளையும் இரண்டு தடவை அவரவருக்குரிய சொற்களால் குறிப்பிட வேண்டும். இதை தவிர்ப்பதற்காகவே குர்ஆனில் மிக பெரும்பாலான கட்டளைகள் ஆண்களை குறிக்கும் சொற்களாகவே கூறப்பட்டுள்ளன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே பெண்கள் இது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டனர். ஆண்களை பற்றித்தானே குர்ஆன் கூறுகிறது, பெண்களை பற்றி கூறுவது இல்லையே ஏன் என்று உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டபோது திருக்குர்ஆனின் 33வது அத்தியாயத்தினுடைய 35வது வசனம் அருளப்பட்டது. நூல் அஹ்மத், இவ்வசனத்தில் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் சமமான தக்க பரிசுகள் உண்டு என கூறப்படுகிறது. பாருங்க, இவங்களுடைய வார்த்தையிலே மாட்டாங்க, ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் சமமான, யாருக்கு எது சமமோ அந்த கூலிதான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கூலி நாங்க சொல்லப்படல, உண்டு என கூறப்படுகிறது. அதாவது ஆண்களுக்கு கூறப்படும் அனைத்தும் பெண்களுக்கும் உண்டு என்று கருத்து இந்த வசனத்தில் அமைந்துள்ளது. ஆண்களுக்கு என்ன உண்டோ அது அப்படியே பெண்களுக்கும் கிடைக்கும் என்று இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ளது என்று அவங்க சொல்றாங்க. இப்ப இது போன்ற கருத்தில் திருக்குறானின் 3:195, 4:124 அதை தொடர்ந்து பல வசனங்களை எழுதிட்டு ஆகிய வசனங்களும் அமைந்துள்ளன. இந்த வசனத்தில் நல்லறம் செய்த ஆணோ பெண்ணோ அணு அளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என கூறப்படுகிறது. ஆண்களும் பெண்களும் இறைவனுக்கு 5 நல்லறங்கள் செய்திருக்கும் போது ஆண்களுக்கு மட்டும் கூடுதல் பரிசுகள் வழங்குவது அநீதியாகும். இந்த எப்படி சொர்க்கத்துக்கு போகும் பொழுது எல்லாரும் நல்லது செஞ்சுட்டு போறாங்க, அப்ப ஆண்களுக்கு அல்லாஹ் ஹூர கொடுத்துட்டு பெண்களை கொடுத்துட்டு இங்க உள்ள அமல் செஞ்சுட்டு போன பெண்களுக்கு ஹூர் ஆண்களை கொடுக்காட்டி அல்லாஹ் அநியாயக்காரன் ஆயிடுவா? யாருக்கு நீதி அநீதி சொல்லித்தரப்படுது? இலக்கணம் அல்லாஹ்வுக்கு சொல்லித்தரப்படுது. மறுமையில் பரிசு வழங்கும் பொழுது ஆண்களும் பெண்களும் திருப்தி அடைவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே ஆண்களுக்கு மட்டும் வாழ்க்கை துணைகளை கொடுத்துவிட்டு பெண்களுக்கு துணை இல்லாமல் செய்ய மாட்டான். என்ன இவங்க ஒரு இலக்கணத்தை வைக்கிறாங்கன்னு சொன்னா, ஆண்களுக்கு என்ன கிடைக்குதோ அதே போல மறுமையில பெண்களுக்கும் கிடைச்சாதான் அல்லாஹ் நீதிவானே. சரி, இப்ப நம்ம கேக்குறோம், மறுமையில தான் அல்லாஹ் சமமா கொடுக்கணும், துன்யால அல்லாஹ் சமமா கொடுக்க வேணாம் அப்படிங்கிற இந்த பாகுபாட்டை எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? இந்த பாகுபாடு எப்படி கொண்டு வராங்க? இந்த பாகுபாடு அவங்க பார்க்கல என்று சொன்னா இவங்க வெறும் நீதி என்ற இந்த வார்த்தையை
மறுமையில மட்டும்தான் அல்லாஹ் அழிவு செய்ய மாட்டானா?
இப்ப துன்யால ஒரு ஆளுக்கு அல்லாஹ் நாலு மடங்கே கட்டான்னு சொல்லியிருக்கான், சொல்லிருக்கானா இல்லையா? அப்ப ஏன் ஒரு பெண்ணுக்கு நாலு கணவனுக்கு அல்லாஹ் அனுமதி தரல? ஒரு பெண்ணுக்கு நாலு கணவனுக்கு அல்லாஹ் அனுமதி தரலையே ஒரே சமயத்துல? அப்ப இது அல்லாஹ் செஞ்ச அநீதியாகாதா? இவர்களுடைய வாதத்தின்படி கேள்வி கேட்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய செயலிலே ஆட்சேபனை செய்யப்பட்டால் எப்படிப்பட்ட மோசமான விளைவு வரும்? அல்லாஹு தஆலா மறுமையில் நீதியை நிறைவேற்றுவான், எல்லாரையும் திருப்திப்படுத்துவான் இருக்கும் பொழுது, அப்ப ஆண்களுக்கு மட்டும் துணையை கொடுத்துட்டு பெண்களுக்கு துணையை கொடுக்காட்டி அது அநீதியா போயிடும், பெண்கள் திருப்தி கொள்ள மாட்டார்கள் சொன்னா, ஏன் இந்த துன்யாலையும் இன்னைக்கு பல பெண்கள் ஆட்சேபனை செய்யறாங்க, ஆண்களுக்கு உரிமை இருக்கிறத போல பெண்களுக்கு ஏன் உரிமை கொடுக்கப்படலன்னு சொல்லிட்டு இவர்களுடைய வியாக்கியானத்தின்படி இந்த வாதங்கள் எல்லாம் சரியானது நியாயமானதாக ஆயிடும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவை பொறுத்தவரை நீதி நியாயம் நேர்மை என்பது எதை அவன் முடிவு செய்கிறானோ அதுதான் நீதி, எதை அவன் முடிவு செய்கிறானோ அதுதான் நியாயம். அல்லாஹ் சொல்கிறான், நீதவான்களுக்கெல்லாம் தீர்ப்பளிப்பவர்களுக்கெல்லாம் மிக்க ஞானமுடையவனாக அல்லாஹ் இல்லையா என்று. அல்லாஹிற்கு நீதம் சொல்லித் தருவதற்கோ நியாயம் சொல்லித் தருவதற்கோ எனக்கோ உங்களுக்கோ அந்த அறிவு கிடையாது. அறிஞர்களுக்கெல்லாம் அறிஞனான அல்லாஹ் இருக்கிறார், அறிஞர்களுக்கு மேல் அறிஞன் இருக்கிறார், அல்லாஹுடைய அறிவு கடைசி அறிவு, அதற்கு மேல் யாருடைய அறிவும் செல்ல முடியாது. அவனுடைய நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எனக்கோ உங்களுக்கோ கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், எத்துணை இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறானோ எல்லா இடங்கள்லயுமே சொர்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய பெண்களை பொறுத்து, சொர்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த ஜௌஜ் துணை என்று சொல்கிறார்களவா, இதை பொறுத்தவரை பெண்கள் என்றே அல்லாஹ் குறிப்பிடுகிறார். குர்ஆனுடைய எந்த ஒரு வசனத்திலிருந்தும் எப்படி ஆண்களுக்கு துணை இருக்கிறதோ அது போன்று பெண்களுக்கு துணை இருக்கிறது என்று நிரூபிக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் ஹதீஸிலும் இருந்தும் அப்படி நிரூபிக்க முடியாது. எந்த இடத்தில் எல்லாம் ஹூரை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறானோ பெண் பெண்ணுக்குரிய அந்த தன்மையை கொண்டு அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்ப இடையில ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணாங்க, ஆண்களுக்கு சொல்றதை வச்சே பெண்களையும் விளங்கிக்கப்படும் சொல்லிட்டு. அன்பிற்குரியவர்களே, அப்படி விளங்கிக்கப்படும், ஆமா அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அதே சமயத்தில் அது குர்ஆனுடைய சில இடங்களில் விவரிக்கவும் செய்யப்பட்டிருக்கும், குர்ஆன்ல சில இடங்களை விவரிக்கவும் பட்டிருக்கும். எப்படி? உதாரணத்துக்கு உம்மு ஸலமா கேட்டாங்க, யார சொல்லலா தொழுங்கன்னு சொன்னாலும் அல்லாஹ்வுத்தல ஆண்களை பார்த்தானே சொல்றான், சதக்கா செய்யணும்னு சொன்னாலும் ஆண்களை பார்த்து உள்ள வாசகம் தானே அப்படின்னு கேட்டப்ப ஆயத்து இறங்கிச்சா இல்லையா? 33வது அத்தியாயத்தினுடைய 35வது வசனம் இறங்கிச்சா இல்லையா? இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் கானிதீன வல் கானிதாத் வல் முஸத்திகீன வல் முஸத்திகாத் வஸ் சாதிகீன வஸ் சாதிகாத் வஸ் சாபிரீன வஸ் சாபிராத் வல் காஷிஈன வல் காஷிஆத் والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات اعد الله لهم مغفره واجرا عظيما எல்லாத்தி அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துட்டான். இந்த மாதிரியான விவரங்கள் சஹாபி பெண்மணிகளால் கேட்கப்பட்டு இந்த சட்டங்கள் உங்களுக்கும் தான் பொருந்தும் என்று குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் விவரிக்கப்பட்டிருக்கும். ஆனா எந்த சஹாபி பெண்மணி எப்படி கேட்கல, யார் ரசூல் அல்லாஹ் என்ன ஆண்களுக்கு மட்டும்தான ஹூர் பெண்கள் ஹூர் பெண்கள் அல்லாஹ் சொல்லிக்கிட்டு போறான் எங்களுக்கு என்னன்னு சொல்லி யாருமே கேட்கல. புரியுதுங்களா உங்களுக்கு? இவங்க கருத்துப்படியே நீங்க இப்படி விளங்கி பாருங்க, எந்த சஹாபி பெண்மணியும் யார் ரசூல் அல்லாஹ் ஹூர் பெண்கள் ஹூர் பெண்கள் ஆண்களுக்கு சொல்றானே நாங்க என்ன பாவம் செஞ்ச எங்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னா எங்களுக்கு ஒண்ணுமே சொல்லலையே என்று கேட்கவில்லை. இது நமக்கு மிக தெளிவான ஆதாரம். எங்கு குர்ஆனிலே ஜௌஜ் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது பெண்ணுடைய தன்மையின் காரணமா, பெண்ணுடைய தன்மையுடன் சேர்த்து சொல்லப்பட்டிருப்பதால் இது யாருக்கு மட்டும் சொந்தமானது? ஆண்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும் சொந்தமானதே தவிர இது பொதுவான ஒரு வார்த்தை அல்ல. பாருங்க குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை இடங்கள்ல சொல்றான், وكذلك زوجناهم بحور عين 34வது வசனம் சூரா துகான். அல்லாஹ் சொல்றா நாம் ஆண்களுக்கு ஹூர் பெண்களை மணமுடித்து வைப்போம். எப்படி சொல்றா? ஆண்களுக்கு ஹும் ஆண்களுக்கு ஆண்களுக்கு ஹூர் பெண்களை, ஹூர் கண்ண அழகிகளான வெண்மையான பெண்களை. ஏன்னு சொன்னா இந்த ஹூர் என்ற அரபி பதம் இருக்குது, ஹௌரா என்ற வார்த்தை என்ற ஒருமையினுடைய பன்மை, ஐன் என்பது ஐனா என்ற ஒருமையினுடைய பன்மை, ஹௌரா என்பது வெண்ணிறமான பெண்ணுக்கு சொல்லப்படும், அதனுடைய பன்மைதான் ஹூர் என்பது. ஐனா கண் கருத்த பெண்ணுக்கு சொல்லப்படும் ஒருமை, அதனுடைய பன்மைதான் ஐன் என்பது. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், ஆண்களுக்கு கண் அழகிகளான வெண்மையான பெண்களை நாம் மனம் முடித்து வைப்போம். அதே போல அல்லாஹ் இன்னும் எந்த அளவுக்கு தெளிவா சொல்றான் பாருங்க, சூரத்து நபாவுல 31வது வசனம் 33வது வசனத்துல இதுக்கு மேல தெளிவு வேண்டியதே கிடையாது. அல்லாஹ் சொல்றான் சொர்க்கத்துல ஆண்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த ஹூர் பெண்கள் மார்பகங்கள் நிமிர்ந்தவர்களாக இருப்பார்கள், கவாஇப அத்ராபா கன்னிகளாக இருப்பார்கள், அத்ரா ஒரே வயதுடையவர்களாக இருப்பார்கள். காஇபா, காஇபா என்று சொன்னால் அரபி வார்த்தையிலே காஇபத்து என்பதனுடைய பன்மைதான் கவாஇப். காஇபா என்று சொன்னால் அன்னாஹிதா, மார்பு நிமிந்த தொங்காத, அதாவது வயது முதிர்ந்தவர்கள் அல்ல, மார்பு நிமிந்த வாலிப பெண்கள் என்று அல்லாஹ் யாரை பற்றி குறிப்பிடுகிறார்? ஹூரை பற்றி, ஹூர் பெண்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அடுத்து வாங்க சூரத்துல் வாக்கியாளர் மிக தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், பெண்களுக்குள்ள வமீர் அந்த சுட்டிக்காட்டக்கூடிய வார்த்தையை கொண்டே இன்னா அன்ஷனா ஹுன்ன இன்ஷா, நாம் அந்த பெண்களை புதிதாக மாற்றுவோம். ஃபஜஅல்னா ஹுன்ன அபகாரா, நாம் அவர்களை கன்னி பெண்களாக ஆக்குவோம். இந்த கன்னி பெண்கள் யாருங்க? ஆணா பெண்ணா? ஃபஜஅல்னா ஹுன்ன அபகாரா, அவர்களை நாம் கன்னிகளாக மாற்றுவோம். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துர் ரஹ்மான்ல ஃபீஹின்ன காஸிராத்து தர்ஃபி, அந்த கூடாரங்களில் தங்களது பார்வைகளை தாழ்த்தி வைத்திருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். காஸிராத், பார்வைகளை தாழ்த்தி கொள்ளக்கூடிய பெண்கள். லம்ய துமிசு ஹுன்ன இன்சுன் வலா ஜான், அந்த பெண்கள் லம்ய துமிசு ஹுன்ன இன்சுன் கபலஹும் வலா ஜான், இந்த சொர்க்கவாசிகளுக்கு முன்பு எந்த மனிதர்களும் எந்த ஜின்களும் அந்த பெண்களை தீண்டி இருக்க மாட்டார்கள். என்ன வார்த்தையை சொல்றான்? லம்ய துமிசு ஹுன்ன, அந்த பெண்களை தீண்டி இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதே போல ஹூரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது கன்னஹுன்னல் யாகூத்து வல் மர்ஜான், அந்த பெண்கள் மாணிக்கங்களை போன்று மரகதங்களை போன்று இருப்பார்கள். இப்ப இந்த எல்லா இடத்திலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன வார்த்தையை தான் பயன்படுத்துகிறான்? பெண் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறானே தவிர குரானில் வந்திருக்கக்கூடிய எந்த வசனத்திலும் ஆண்களுக்கு ஹூர் இருப்பதை போன்று பெண்களுக்கு ஹூர் என்ற வார்த்தை வரவில்லை. எந்த வகையிலும் இது ஆண்களுக்கும் பொருந்தும் என்றும் சொல்ல முடியாது. காரணம் என்ன? அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தும் பொழுது பெண்களுக்குள்ள என்ன தன்மையோ, என்ன பதம் பெண்பால் பயன்படுத்தப்படுமோ அந்த பதத்தை தான் அல்லாஹ் விவரிக்கிறான். அதை தவிர ஆண்களுக்கும் பொருந்தக்கூடிய எந்த ஒரு பதத்தை கொண்டும் குர்ஆனுடைய மற்ற வசனங்களிலோ வாக்கியங்களிலோ அல்லாஹ் கூறவில்லை. சரி, இப்ப ஹதீஸ்ல பாக்குறோம், ஹதீஸ்லயாவது எங்கேயாவது ஆண்களுக்கு ஹூர் பெண்கள் இருப்பது போன்று பெண்களுக்கு ஹூர் ஆண்கள் இருக்கிறாங்கன்னு வந்திருக்குதான்னு சொன்னா குர்ஆன்லயாவது ஜவுஜ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அஸ்வாஜ், அதாவது ஜவுஜ் என்பது ரெண்டுக்கும் பொருந்தும், ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஆனா அதற்கு பின்னாடி வரக்கூடிய தன்மையை வச்சு அது ஆணா பெண்ணா என்று முடிவு செய்யலாம். உதாரணமா ஜவுஜும் முத்தஹரும் என்று சொன்னா பரிசுத்தமான கணவன் என்று பொருள். ஜவுஜும் முத்தஹரத்துன் என்று சொன்னா பரிசுத்தமான மனைவி என்று பொருள். ஜவுஜும் சாலிஹுன் என்று சொன்னா நல்ல கணவன் என்று பொருள். ஜவுஜுன் சாலிஹத்துன் என்று சொன்னா நல்ல மனைவி என்று பொருள். புரியுதுங்களா? பின்னாடி வரக்கூடிய அந்த விவரத்தை கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையை வச்சு நீங்க முடிவு செஞ்சிடலாம் இந்த ஜவுஜ் என்பதற்கு என்ன பொருள் என்று சொல்லி. என்ன என்ன கருத்து நாடப்படுகிறது? கணவனை நாடப்படுகிறதா அல்லது பெண்ணை நாடப்படுகிறது, மனைவியை நாடப்படுகிறதா என்று? இப்ப குர்ஆன்ல அல்லாஹு தஆலா ஜவுஜ் என்ற வார்த்தையை பயன்படுத்தினவன் அதற்கு விவரத்தை கொடுக்கக்கூடிய அதை வர்ணிக்கக்கூடிய வார்த்தைகளாக பயன்படுத்தி இருக்கக்கூடியது எல்லாமே எதுதான்? பெண்களுக்கு உரிய பெண்பாளுடைய வார்த்தைகளை தான் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். ஹதீஸை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு சந்தேகத்துக்கு கூட இடம் இல்லாமல் நேரடியாக மனைவியை சுட்டிக்காட்டக்கூடியது இந்த வார்த்தையை நேரடியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அவ்வளவு சுமரத்தில் தலிஜுல் ஜன்னா சூரத்துஹும் அலா சூரத்தில் கமர் லைலத்துல் பத்ர் லா யஃப்ஸுகூன் வலா யம்தஹிதூன் வலா யதகவ்வதூன் ஆனியதுஹும் ஃபீஹல் தஹப் அம்ஷாதுஹும் மின் அத்தஹபி வல் ஃபித்தா வமஜாமிருஹும் அல் உலூபா வரஷஹுஹும் அல் மிஸ் வலிகுல்லி வாஹிதின் மின்ஹும். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் ஜௌஜதானி, என்ன வார்த்தை ஜௌஜதானி, ஜௌஜதுன் என்பதனுடைய இருமை, ரெண்டு மனைவிகள் கிடைப்பார்கள். யுராமுஹு சாஃபிஹிமா, அவர்களுடைய கெண்டைக்கால்களுடைய அந்த எலும்புகளை நீங்கள் பார்க்கலாம். மின் வராயில் லஹமி, சதைக்கு பின்பிருந்து, மினல் ஹுஸ்னி, அந்த அளவிற்கு அழகாக கவர்ச்சியாக இருப்பார்கள். மேலும் பல ஹதீஸுகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிந்து இறந்தவர், யுஸவ்வஜ் பிஇஸ்னதைனி வஸபஈன ஸௌஜதன் மினல் ஹூரில் ஐன், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து உயிர் நீத்தார்களோ அவர்களுக்கு 72 மனைவிகளை அல்லாஹ் கொடுப்பான் ஹூரில்களிலிருந்து. இந்த எல்லா இடங்களிலும் என்ன வார்த்தை வருகிறது? ஸௌஜதுன், மனைவி என்ற வார்த்தை வருகிறது. அதே போல சொர்க்கத்தினுடைய அந்த ஹூர் பெண்கள் அவர்கள் பாடும் பொழுது, நஹ்னுல் ஹையிராத்துல் ஹிஸான் அஸ்வாஜு கௌமின் கிராம், நாங்கள் சிறந்த அழகிய பெண்கள், கண்ணியத்திற்குரிய கணவன்மார்களுக்காக நாங்கள் மனைவிகளாக இருக்கிறோம், கண்ணியத்திற்குரிய மக்களுக்கு நாங்கள் மனைவிகளாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யன்துர்ன பிகுர்ரத்தி அயானின், அவர்கள் கண் குளிர்ச்சியுடன் பார்ப்பார்கள். யன்துர்ன, இப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் பார்ப்பார்கள் சொன்னால் ஆண்களுக்கு சொல்லலாம், பெண்களுக்கு சொல்லலாம், ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க பயன்படுத்திருக்கிறது அரபியை பொறுத்த வரைக்கும் யன்துர்ன, பெண்களுக்கு மட்டும் பொருந்தியது. ஆண்களுக்கு சொல்றதா இருந்தா யன்துரூன என்று இருக்கும், பெண்களுக்கு மட்டும் சொல்லக்கூடிய யன்துர்ன என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் சஹீஹுல் புகாரியில, அதே போல சுனன் இப்னு மாஜா, சுனன் திர்மதி, அதே போல முஹஜ்ஜபுத் தபரானி, எல்லாமே சஹீஹான ஹதீஸ்கள். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பெண்கள், ஹூர் பெண்கள் நாளைக்கு மறுமையில பாட்டு பாடுவாங்க, லதுகன்னீன ஃபில் ஜன்னா, இந்த வார்த்தையில என்ன வார்த்தை பயன்படுத்து, பெண்கள் லதுகன்னீன, ஆண்களுக்குள்ள வார்த்தை இல்ல, ஆண்களுக்கு பயன்படுத்துறது யுகன்னூன என்று வரும், பெண்களுக்குள்ள லதுகன்னீன, அவர் பெண்கள் பாடுவார்கள். இந்த எல்லா ஹதீஸுகளுமே ஹூர் என்பது பெண்கள் தான், ஆண்கள் கிடையாது என்பதை மிக தெல்ல தெளிவாக ஆதாரப்பூர்வமாக நமக்கு நிரூபிக்கிறது. இப்ப உங்க என்ன சந்தேகத்தை கிளப்புறாங்கன்னு சொன்னா, அப்ப அல்லாஹ் ஆண்களுக்கு மட்டும் ஹூரை கொடுத்துட்டு பெண்களுக்கு அல்லாஹ் ஹூரை கொடுக்கலனா அல்லாஹ் அநியாயம் செஞ்சவனாக ஆகுவான் சொல்லிட்டு அதுக்கு நம்ம விளக்கம் சொன்னோம். அல்லாஹ்வுக்கு நீதி சொல்லித்தர வேண்டிய தகுதி நமக்கு கிடையாது. அல்லாஹ் யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ, யாரை எப்படி திருப்திப்படுத்த வேண்டுமோ அப்படி திருப்திப்படுத்துவான். நாளைக்கு சொர்க்கத்துல போகும் பொழுது அல்லாஹ் அவரவர்களுக்கு என்ன தகுதியை கொடுக்கின்றானோ அதை கொண்டு அவர்கள் திருப்தி அடைவார்களே தவிர, தங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்த்து எங்களுக்கு நீ இப்படி கொடுக்கலையே என்று ஆட்சேபனை செய்ய மாட்டார்கள். இப்ப இவங்க என்ன ஒரு அடுத்த ஒரு பெரிய ஆட்சேபனை செய்யறாங்கன்னு சொன்னா, இப்ப சில பெண்கள் வந்து கணவனே இல்லாம கல்யாணமே முடிக்காம மௌத்தா போயிடுறாங்க, இவங்க என்ன ஆவாங்க? அல்லது சில பெண்கள் ஒருத்தங்களை கல்யாணம் முடிக்கிறாங்க, மௌத்தா போயிடுறாங்க, அந்த ஆணு கணவர் மௌத்தா போயிறாரு, அடுத்து ஒரு கல்யாணம் பண்றாங்க, அந்த ஆணு மௌத்தா போயிறாரு, அடுத்து ஒரு கல்யாணம் பண்றாங்க, அந்த ஆணு மௌத்தா போயிறாரு. இப்ப இந்த பெண்ணு யாருக்கு கொடுப்பாங்க, இந்த பெண்ணு யாருக்கு நாளைக்கு மறுமையில, இதை பத்தி எங்கேயுமே எந்த ஹதீஸ்லயுமே கிடையாது. அதனால இதுல இருந்து என்ன தெரியுதா, எனவே பெண்களுக்கு அங்க தனியா அல்லாஹ் தஆலா ஆண்களை படைச்சு கொடுப்பா. அடுத்து என்ன சொல்லிட்டு வராங்கன்னு சொன்னா, ரசூல்லாவுடைய மனைவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி மட்டும்தான் நாளைக்கு ரசூல்லாவுக்கு உண்டு, நம்ம மனைவிமார்கள் நாளைக்கு மறுமையில நமக்கு கிடைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தனியா அல்லாஹ் ஹூரான்களை கொடுத்துருவோம், அவங்களோட அவங்க இருப்பாங்களே தவிர நமக்கு ஹூர் பெண்கள் இருப்பது போன்று என்று சொல்கிறார்கள். இப்ப இவர்களுக்கு ஹதீஸினுடைய இல்மு இல்லாத காரணத்தால், ஹதீஸை பற்றி உண்டான கல்வி ஞானம் இல்லாத காரணத்தால் இப்படிப்பட்ட உளறல்களை உளறுகிறார்கள். ஹதீஸ்ல நம்ம பார்க்க போனா இந்த மாதிரியான பிரச்சனை, என்ன பிரச்சனை, பல கணவனை திருமணம் முடித்திருந்த பெண்களை பற்றி என்ன நிலைமை அப்படின்னு பார்க்க போனா ஹதீஸ்ல நமக்கு தெளிவா இருக்குது. எந்த கணவனுக்கு கடைசியாக இவர்கள் வாக்கப்பட்டார்களோ, எந்த கணவனுக்கு மனைவியாக இருக்கும் போது கடைசியாக இறந்தார்களோ, அந்த கணவனுக்கு இந்த பெண்ணை அல்லாஹ் மறுமையிலே கொடுப்பான். அதுக்கு நமக்கு ஹதீஸ்ல தெளிவா இருக்குது. சரி, இப்ப ஹதீஸ்ல தெளிவா இல்லாதது என்ன, இப்ப கல்யாணம் முடிக்காமலேயே இறந்து போன பெண்கள், அல்லது பெண்கள் நல்லவங்களாக இருந்தாங்க, சாலிஹா இருந்தாங்க, கணவன் அவங்களுடைய உள்ளத்துல உள்ள குஃபரின் காரணமாகவோ, நிஃபாக்கின் காரணமாகவோ, அல்லது ஷிர்கின் காரணமாகவோ நிரந்தர நரகவாசியா போயிட்டாங்க, இந்த பெண்களை பத்தி என்ன தீர்ப்பு? நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் எப்படி தீர்ப்பு செய்கிறானோ அப்ப தெரிஞ்சுக்க போறோம். இப்பயே நாம் அந்த கைபை தெரிய வேண்டும் என்ற அவசியம் நமக்கு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் விஷயத்துல அவர்களை யாருக்கு அவன் ஜோடியாக்க விரும்புகிறானோ சொர்க்கத்துல அவர்களுக்கு அவன் ஜோடியாக்குவான். அதை பற்றி உண்டான, எதை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விவரம் சொல்லலையோ, நம்ம அதை பத்தி சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, கடைசியாக திருமணமான ஆணுக்கு தான் பெண் சொந்தமாவாங்க சொர்க்கத்தில் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். அபூ தர்தா ரழியல்லாஹு அன்ஹு இறந்து போயிடறாங்க. இவங்களுடைய மனைவி உம்மு தர்தா. அபூ தர்தா ரழியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள்ல பற்றற்ற வாழ்க்கையிலையும் மிக தூய்மையான வணக்க வழிபாடுகளையும் பேர் போனவங்க. இவங்க இறந்ததுக்கு பின்னாடி முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு பெண் பேசுறாங்க, யார? உம்மு தர்தாவ. நான் உங்களை முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்ப உம்மு தர்தா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அபூ தர்தாவிற்கு சமமாக நான் உன்னை ஒரு காலம் ஆக்க முடியாது. முஆவியாவுடைய அந்த தரம் அபூ தர்தாவுடைய தரத்துல கிடையாது. சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் கேட்டிருக்கிறேன், அவர்களிடமிருந்து அபூ தர்தா கேட்க அபூ தர்தாவிடமிருந்து நான் கேட்டிருக்கிறேன். சமிஅத்து அபூ தர்தா யகுல் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மர்அத்து லி ஆகிரி அஸ்வாஜிஹா. அபூ தர்தா சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அவர்கள் ரசூலுல்லாஹிடமிருந்து கேட்டு சொன்னார்கள், மனைவி அவருடைய கணவன்மார்களில் கடைசி கணவனுக்கு நாளை மறுமையில் இருப்பார் என்று. இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவா இருக்கா இல்லையா? ஆதாரபூர்வமா இருக்கா இல்லையா? மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது. அவங்க கடைசி கணவனுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்படுவார்கள் என்று. அதே போல அஸ்மா பின் அபி பக்கர் ரழியல்லாஹு அன்ஹா இவர்கள் வர்றாங்க. தன்னுடைய தந்தை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்துல கேட்கிறாங்க, என்னுடைய தந்தையே, நீங்கள் எனக்கு திருமணம் முடித்து வைத்த ஜுபைர் இப்னு அவ்வாம், ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கமான தோழர், சொந்தக்காரங்க, மிகப்பெரிய சஹாபி, மிகப்பெரிய கல்விமான், இஸ்லாம்ல அவங்களுக்கு மிகப்பெரிய நற்புகழ்ச்சிகள் இருக்கின்றன. இந்த சஹாபிக்கும் அஸ்மா பின் அபி பக்கர் கல்யாணம் நடக்குது. ஆனா இவங்க ஜுபைர் இப்னு அவ்வாம் கொஞ்சம் கடுமையான கோபக்காரங்க. இப்ப அஸ்மா பின் அபி பக்கர் சொல்றாங்க, என்னுடைய தந்தையே, இவங்களுடைய கோபத்தினால தாங்கிக்க முடியல, கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப தந்தை என்ன அறிவுரை சொல்றாங்க, மகளே பொறுமையாயிருங்க, மகளே பொறுமையாயிருங்க. ஏனென்று சொன்னால், ஃபைனல் மர்அத இதா கான லஹா ஜௌஜுன் ஸாலிஹ் ثم மாத அன்ஹா ஃபலம் தஸவ்வஜ் பஅதஹு ஜமஅ பைனஹுமா ஃபில் ஜன்னா. ஒரு பெண் அவளுக்கு இந்த உலகத்திலே ஒழுக்கமுள்ள சாலிஹான சிறந்த ஒரு கணவன் இருந்து, அந்த கணவன் இறந்ததற்கு பிறகு அந்த பெண் வேறொருவரை திருமணம் முடிக்கவில்லை என்றால், நாளை மறுமையில் அதே கணவனுடன் அல்லாஹ் அந்த பெண்ணை சேர்த்து வைப்பான். இப்ப அவரை விட சாலிஹானவர் கிடைச்சிட்டா நிச்சயமா மனம் முடிச்சுக்கணும். இப்ப அவரை விட சாலிஹானவர் இல்லை என்று இருக்கும் பொழுது, அந்த சாலிஹான கணவருடைய அந்த ஆரவில இருந்து விட்டால், இப்ப இவங்க மரணிக்கும் பொழுது நாளைக்கு மறுமையில யாரோட சேர்த்து வைப்பாங்க? ஜமபைனஹுமா, அதே கணவருடன் அல்லாஹ் சேர்த்து வைப்பான். இந்த ஹதீஸ யார் அறிவிக்கிறாங்க? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதே போல ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவிக்கு சொல்றாங்க, நீங்க சொர்க்கத்திலும் எனக்கு மனைவியாக இருக்க வேண்டும் என்றால் எனக்கு பின்பு திருமணம் முடிக்காதீர்கள். காரணம், ஒரு பெண் இந்த உலகத்தில் எத்தனை கணவன்களுக்கு வாக்கப்படுகிறாளோ அந்த கணவன்மார்களில் கடைசி கணவனுக்குத்தான் மறுமையில் சொர்க்கத்திலே சேருவாள். இப்ப இத்தனை ஹதீஸ்கள், சஹாபாக்களுடைய வார்த்தைகள் நமக்கு எதை அறிவிக்கிறது? ஒரு பெண் நாளை மறுமையிலே அவளுடைய கணவனும் சாலிஹானவனாக இருந்தால் யாருக்கு தான் கொடுக்கப்படுவாங்க? அந்த சாலிஹான கணவனுடன் தான் சேர்க்கப்படுவார்களே தவிர, அவர்களை விட்டு பிரிக்கப்பட்டு இவர்களுக்கு தனியாக ஹூர் ஆண்கள் என்று கிடையாது. இத்துடனே இன்னும் ஒரு விஷயத்தையும் இந்த விஷயத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்து இருக்கிறது, இந்த கருத்தை குர்ஆனிலிருந்தும் இவர்கள் ஆதாரம் காட்ட முடியாது, சஹீஹான ஹதீஸுகளிலிருந்தும் ஆதாரம் காட்ட முடியாது. இது போன்ற ஒரு தீய சிந்தனையை, அசுத்தமான சிந்தனையை இந்த மார்க்கத்தில் இவர்களை தவிர இதற்கு முன்பு யாரும் புகுத்தியதும் கிடையாது. எப்படி ஆணுக்கு அல்லாஹால பெண்களை கொடுப்பது போன்று சொர்க்கத்தில் பெண்ணுக்கும் அல்லாஹ் அங்கே ஆணை கொடுப்பான் என்ற இந்த அசுத்தமான சிந்தனையை இந்த உலகத்திலும் யாருக்கு அசுத்தமான சிந்தனைகள் இருக்குமோ இவர்கள் தான் சொல்லுவார்களே தவிர, அந்த வகையில் இந்த கருத்துக்களை இவர்கள் சொல்லி இருக்கிறார்களே தவிர, குர்ஆனில் இருந்தோ ஹதீஸில் இருந்தோ இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தோ இதற்கு எந்த ஆதாரத்தையும் காட்ட முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையை உண்மை என்று அறிவதற்கு நமக்கு உதவி செய்வானாக.
كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الغدة التي تطلع على الأفئدة.